கண்ணியமிக்க அல்லாவின் நன்னடியார்களை, புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் இரண்டு இலக்கைகள் உள்ள ஒரு அழகான பறவையை போன்றது. ஒரு பறவை பறக்க வேண்டுமானால் அதன் பயணத்தை தொடர வேண்டுமானால் அதன் இரண்டு இறக்கைகளும் இரண்டு பகுதியும் சரியாக இருக்க வேண்டும். இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது. அந்த இரண்டு பகுதியும் சரியாகும் பொழுதுதான் அவன் ஒரு பூர்த்தியான முஸ்லிமாக ஆகின்றான். சுவர்க்கம் என்ற அவனது இலக்கை, அந்த உயர்ந்த பயணத்தை சென்றடைய முடியுமானால் இந்த இரண்டு பகுதியும் இஸ்லாம் தெளிவாக பேசுகிறதே. சில வேளை ஒரே குர்ஆனுடைய வசனத்துக்குள்ளே அந்த இரண்டு பகுதிகளும் பேசப்படுகின்றது. அதில் ஒரு பகுதி படைத்தவனுடையது, அடுத்தது படைப்புகளுக்குரியது. இந்த இரண்டு பகுதியையும் ஒரு முஸ்லிம் சீர் செய்ய வேண்டும். ஒரு பக்க சிந்தனையோடு ஒரு முஸ்லிம் வாழக்கூடாது. சகோதரர்களே, கண்ணினிக்கு அல்லாவின் நல்லடியார்களே, இந்த இரண்டு பகுதியையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல் ஈமான் பிபுவத்தபவுன ஷஅபா, இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. அதிலே அஃபலுஹா ஆலாஹா லா இலாஹா இல்லல்லாஹ், முதன்மையானது அல்லாஹ்வுடைய பகுதி, அல்லாஹ்வை நம்புவது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமா, இது மிக உயர்ந்தது. அந்த 70க்கும் அதிகமான கிளையின் இறுதி கிளை அதுனாஹா, கடைசியானது இமாமத்துல் அதா அனித்தரீர், பாதையிலே இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றி விடுவது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அரசை பற்றி, அல்லாஹை பற்றி எந்த ஹதீஸ் ஆரம்பிக்கிறதோ, எந்த வார்த்தை ஆலாஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதனுடைய முடிவை பாதையோடு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. சகோதரர்களே, அல்லாஹுடைய மாளிகை என்றால் எனக்கு ஒரு மதிப்பு, அல்லாஹுடைய கலிமா என்றால் எமக்கு ஒரு மதிப்பு. அதே போன்றுதான் ஒரு முஸ்லிம் கிராமத்தில், முஸ்லிம்கள் தெரிந்து வாழக்கூடிய பிரதேசத்தில் உள்ள பஜாரும் தெருக்களும் அதவிகள் கூட சுத்தமாக வைப்பதும் ஈமானுடைய, இஸ்லாமுடைய ஒரு பகுதியாக இஸ்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் பள்ளியை சுத்தமாக வைத்திருப்போம் அல்லாஹ்வுடைய மாளிகை. அதில் யாராவது அழுக்கை போட்டால் அதை குறையாக பார்ப்போம், எடுத்து வீசுவோம் சகோதரர்களே. ஆனால் பாதை அழுக்காக இருக்கும், அசுத்தமாக இருக்கும். பள்ளிக்குள்ளே இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் கதிரை அது 10 வருடம் பாவிக்கும். பாடசாலையிலே இருக்கும் ஒரு இரும்பு கதிரை அது 2 வருடத்திலே மாணவன் முறித்து விடுவான். இலவசமாக கிடைத்த புத்தகம் இது அமானிதம் என்ற சிந்தனை இல்லை. அல்லாஹ் இதற்கும் கேள்வி கேட்பானே என்ற உணர்வு இல்லை. அல்லாஹின் நல்லடியார்களே, பள்ளிக்குள்ளே ஒரு குர்ஆன், ஒரு புத்தகம், ஒரு ஹதீஸ் உடைய புத்தகம் எப்படி சுத்தமாக கண்ணியமாக முறையாக கையாளப்படுகிறதோ, அதனுடைய காகிதங்கள் கிழிக்கப்படுவதில்லையோ, இதே போன்றுதான் அமானிதம் என்ற வகையிலே பாடசாலைகளும் ஒழுங்காக அழகாக சிறப்பாக முறையாக ஒரு முஸ்லிம் மாணவனால் கையாளப்பட வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய பகுதி அது மிக உயர்ந்ததே. அதே போன்றுதான் அடுத்த பகுதியையும் சரி செய்துதான் ஒரு முஸ்லிம் நிரப்பம் பெறுவான். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸக்ராத்துடைய நேரத்திலே கடைசி வார்த்தையாக பேசும் பொழுது சொன்னார்கள், அஸ்ஸலாம் அஸ்ஸலாம், தொழுகையை கவனமாக பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பகுதியிலே குறை செய்து விடாதீர்கள். உண்மையிலே தொழுகை இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முஸ்லிம் என்று கூட சொல்வதற்கு இஸ்லாம் இடம் வைத்தில்லை சகோதரர்களே. அது மட்டுமல்ல, அவர் மரணித்தால் கூட முஸ்லிம் மையவாடியில் அடக்க வேண்டாம் என்பதாக கூட எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு உன்னதமான உயர்ந்த கடமைகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பகுதி, அஸ்ஸலா, தொழுகை. அடுத்ததாக சொன்னார்கள், மமா மலக்கத் அய்மானுக்கும், இறுதி வார்த்தை அடிமை. சகோதரர்களே, கடையில் வேலை செய்பவர் அல்ல, எங்களுடைய பிள்ளைகள் அல்ல, எமக்கு கீழாக இருக்கும் மனைவி மக்கள் அல்ல, பணம் கொடுத்து வாங்கியவர் தான் அடிமை. அப்படியான அடிமையாக இருந்தாலும் அந்த அடிமையுடைய விடயத்தில் கூட அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய மனதை புண்படுத்திவிடக் கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ் என்பது என்ற அச்சம் உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர்கள், தகுஜ்ஜு தொழுகையிலே பேர்கள் உள்ளவர்கள், சிலவேளை பள்ளியிலே வேலை செய்யும் முஹத்தினோட, அதான் சொல்லும் முஹத்தினோட, இமாமோட நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு படைப்பு ஒரு மனிதன், அதுவும் வீட்டிலே கடையிலே வேலை செய்யும் வேலைக்காரராக இருந்தாலும், அவரை துன்புறுத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது. அவருடைய உள்ளமும் காபாவை விட தூய்மையானதே, உயர்வானதே. அதை இடித்தால் காபாவை இடிப்பதற்கு சமன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? எங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது பிறரோடு? அகமையானவர்களே, நாம் இரண்டு பகுதியை சிந்திக்க வேண்டும். எம்மால் காபத்துள்ளால் இருக்கக்கூடிய அஜபுலத்துவதை முத்தமிடுவது இபாதத் என்பதாக வந்திருக்கிறது சகோதரர்களே. அதே நேரத்தில் அதை மிரிப்பதற்கு, அதை முத்தமிடுவதற்காக வேண்டி செல்லும் பொழுதே ஒருவருடைய காலை மிரித்து அவரை தட்டி அடித்து அவரை துன்புறுத்துவதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அருமையானவர்களே, கல்லறிவதை இபாதத் என்ற வேகத்திலே செய்யும் பொழுதே அடுத்த ஒரு சகோதரன் மிரிபட்டு, சில வேளை கழுத்து மிரிபட்டு மரணத்தை கூட அடைந்து விடுகின்றான். இபாதத்துக்காக வேண்டி அடுத்த ஒரு சகோதரனின் கழுத்தை மிரிப்பதற்கு அனுமதித்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மதிக்கப்படுவதை போன்றுதான் அடுத்த சகோதரின் உரிமைகளும் கடமைகளையும் இஸ்லாம் பார்க்க சொல்லுகிறது. அந்த இரண்டு பகுதியை மனிதன் சிந்தித்தே வாழ வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியிலே ஏறும் பொழுது சொன்னார்கள், ஆமீன் ஃபகுல்த ஆமீன் ஃபகுல்த ஆமீன் யா ரசூலல்லாஹ். மிம்பருக்கு ஏறும் பொழுது வித்தியாசமான ஒன்றை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு படியிலும் ஆமீன் சொல்லி சொல்லி ஏறினீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுகின்றார்கள், முதலாவது படியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்றார்கள், நான் ஏறும் பொழுது சொல்லுகின்றார்கள், ரமலானுடைய மாதத்தை அடைந்து யாரும் அடைய வேண்டிய பாக்கியங்களை அதிலே அடைந்து கொள்ளாவிட்டால், பாவ மன்னிப்பை அவர் அந்த மாதத்திலே பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவர் நாசமாகட்டும். பகுல் ஆமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுங்கள், ஆமீன் என்று சொல்லுங்கள். ஆமீன் என்றார்கள். யாருடைய பதுவா, யாருடைய வார்த்தை? சகோதரர்களே, ரமலான் மாதம் அல்லாஹ்வுடைய கடமை, நோன்பை சுமந்த மாதம். அது வரும் முன்னே அதற்குரிய ஆயத்தங்களை நாம் செய்வோம். அந்த மாதத்தை உண்மையிலே நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அதனுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அது முடியும் பொழுது எமக்கு மன்னிப்பை தர வேண்டும். நாம் எல்லோரும் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம், அதற்காக வேண்டி உழைக்கிறோம், ஆசைப்படுகிறோம். சகோதரர்கள், இரண்டாம் படிக்கு வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஆமீன் யா ரசூலல்லாஹ், என்ன இது ஆமீன் என்று சொன்னீர்களே? சொன்னார்கள், வீட்டிலே தன்னுடைய பெற்றோரை அடைந்திருக்கிறார் ஒருவர், உம்மாவும் இருக்கிறார்கள், பாப்பாவும் இருக்கிறார்கள், அல்லது அஹதம்மா, இருவரில் ஒருவர் அவருடைய வீட்டிலே பொறுப்பாக இருக்கிறார், வயோதிக வயதை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பெற்றோரின் ஊடாக பாவ மன்னிப்பை அடையாமல், அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுக் கொள்ளாமல், அல்லாஹ்வின் மன்னிப்பை அடைந்து விடாமல், பதகலன்னார், அவன் நரகம் நுழையட்டும், நரகம் நுழைந்து விடுகிறான், அவனுடைய முடிவு நரகமாகட்டும் என்று சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். நரகம் நுழைவதற்கு நபியுடைய ஆமீன். எந்த விடயத்தில்? எப்படி ரமலான் அது வீணாகிக்கப்படுகிறதோ, வருடத்துக்கு ஒரு தடவை வரும் ரமலான், 360 நாளும் வீட்டில் இருக்கும் தாய், அதுவும் ஒரு சொர்க்க வாசல், தந்தை அவரும் ஒரு சொர்க்க வாசல். சகோதரர்களே, எனவே படைப்புகளின் வரிசையிலே முதன்மையாக நிற்கக்கூடிய பெற்றோர்கள். மூன்றாம் படியிலிருந்து இரண்டாம் படியை பற்றி பேசுகிறேன். படைத்தவன் அல்லாஹ், படைப்புகளின் வரிசையிலே முதலாவது நிற்கக்கூடிய அந்த பெற்றோர்களை பற்றி, அவருடைய நிலைமைகளை பற்றி கொஞ்சம் இந்த ஹுத்பாவிலே பார்ப்போம். கண்ணிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் என்னுடைய நல்லடியார்களே, யாரும் எங்களுக்கு உம்மா அப்பா பார்க்க சொல்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடி மனது பேசும் குரானுடைய வசனங்கள் ஓதப்பட வேண்டிய தேவை இல்லை. ஒரு மகனுக்கு முன்னால் எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள். உண்மையிலே சொல்ல போனால் சகோதரர்களை, நாம் இன்று இருப்பதற்குரிய முதல் அடையாளம், முதல் உழைப்பு பெற்றோரும் பெற்றோர் தான், தாயும் தந்தையுடைய சிரமம் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணிமி கல்லாவின் நல்லடியார்களே, பெற்றோருக்காக சிறந்த படைப்பு உலகத்திலே பிள்ளைகள், எது வேண்டுமானாலும் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்தவர்கள் செய்பவர்கள் அல்ல. உண்மையிலே பெற்றோரை பார்ப்பது கடமை அல்ல, அது ஒரு கடன். எடுத்த கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும். நாம் கடனாளியாக கபுராளியாக விடக்கூடாது. சகோதரர்களே, மனைவியை பார்ப்பது கடமை, பக்கத்து வீட்டை பார்ப்பது கடமை, பிள்ளைகளை பார்ப்பது கடமை. ஆனால் பெற்றோரை பார்ப்பது கடன். வாழ்க்கையிலே மூன்று கட்டங்களை கடன் ஒரு மனிதன் நிரப்பமாக வாழ்ந்தால் சந்திப்பார். அதிலே பலவீனமான ஒரு காலம், இயலாத பருவம். அல்லாஹுல்லாஹி அறிவிலும் பலமில்லை, உடம்பிலும் பலமில்லாத அந்த காலம் ஒன்றில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த நேரத்திலே பெற்றோர்கள் இரண்டாம் கட்டத்திலே இருந்தார்கள், பலத்தோடு இருந்தார்கள், தெளிவோடு இருந்தார்கள், அரவணைத்து வைத்தார்கள், என்னை ஆசையோடு வளர்த்தார்கள். அந்த பெற்றோர்கள் இப்பொழுது மூன்றாவது இடத்துக்கு வந்து விட்டார்கள். அதுவும் ஒரு பலவீனம். ஆரம்பமும் பலவீனம், கடைசியும் பலவீனம், இடையிலே ஒரு பலம். அவர்கள் அன்று இருந்த இடத்திலே நாம் இன்றிருக்கிறோம். பெற்றோர்கள் இப்பொழுது தள்ளாடும் வயதிலே இருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்லாம் சொல்லுகிறது கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன், ஆரம்பத்தில் பார்த்தவர்கள், உங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், உங்களுக்காக வேண்டி உழைத்தவர்கள், உங்களுக்காக வேண்டி உயிரையும் விட தயாரானவர்கள் பெற்றோர்கள். உண்மையிலே நாம் பிறக்கும் பொழுது வைத்தியர் சொல்லுகிறார், ஊரார்கள் சொல்லுகின்றார்கள், இந்த குழந்தை பிறந்தால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து. நாம் பிறக்கும் பொழுது கூட இது நடந்திருக்கலாம். உறவே சொல்லும், பரவாயில்லை இந்த குழந்தை தவறை விடட்டும், அடுத்த குழந்தைகளை பெற்று வாழ், ஒரு தாயாக வாழ். ஆனால் அந்த தாய் சொல்லுவாய், இல்லை இல்லை, எனது மகன் உலகத்தை பார்க்கட்டும், நான் கண் மூடுகிறேன் என்று அந்த தாய் சொல்லுவார். நாம் பிறக்கவும் இல்லை, எங்களுடைய நிறமும் தெரியாது, எங்களுடைய உயரமும் தெரியாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உடம்பு கூட தயாரானதே தாயின் கற்பனையிலே வைத்துத்தான், இந்த உயிர் கூட ஊதப்பட்டதே தாயின் கற்பனையிலே வைத்துத்தான், அங்கே பிறந்ததே உருண்டதே தாயின் வயிற்றிலே உறைந்ததே. அத்துணை சிரமங்களுக்கு மத்தியிலே உம்மா எத்தனையோ தடவை அல்லாஹ் 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 என்று ஏங்கி என்னை பிறக்க வைத்தா, என்னை பெற்றெடுத்தா. அந்த தாயை பார்ப்பது சகோதரர்களை உண்மையிலே ஒரு கடனாக இஸ்லாம் பார்த்து காட்டி தருகிறது. அதில் எங்களுக்கு எந்த குறையும் செய்ய முடியாது. நாட்டில வேலை செஞ்சா பென்ஷன் இருக்கிறது, வீட்டில வேலை செஞ்ச உமா அப்பாக்கு அடி உதவியை கொடுக்கிறார்கள் பிள்ளைகள். நடமாடும் சேவை, ஏன் உமா அப்பா பார்க்கணும், எங்களுக்காக வேண்டி எல்லாமே செய்பவர்கள் அல்ல, செய்தவர்கள் செய்தவர்கள். 10-12 பிள்ளைகளை கடன்பட்டு கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வெளிநாட்டுக்கு பறந்து பிள்ளைகள் வாழணுமே என்று வாழ்ந்திருப்பார்கள். அதே 12-10 பிள்ளைகளும் சேர்ந்து இன்னைக்கு உமாக்கும் பாப்பாக்கும் மொபைல் சர்வீஸ் கொடுக்கிறார்கள். நடமாடும் சேவை, சகோதரிய வீட்டில் 5 நாள், சகோதரர் வீட்டில் 10 நாள், அடுத்த சகோதரர் வீட்டில் 5 நாள். சகோதரர்கள் டைம் முடிகிறதே தாயை கூட்டிக் கொண்டு வந்து சகோதரியின் வீட்டுக்கு வருகிறார். சகோதரி அங்கே இல்லை, உம்மாவை பொறுப்பெடுக்கிறதுக்கு அங்கே யாரும் இல்லை. மகனுக்கு நல்லா தெரியும், ஆனாலும் அந்த தாய வீட்டுக்கு முன்னால் இருந்த மாமரத்திலே தாய வைத்து விட்டு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். இதோ தாய் இருக்கிறார், வந்து அவசரமாக கதவை திறந்து எடுத்துக்கொள், என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று மகன் போறார். 10 பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பார்த்தாங்க, அந்த 2 பேரை நாடோடிகளாக மாற்றித்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, சில கிழமைகளுக்கு முன்னாலே 4 மகன்மார் சேர்ந்து ஒரு தாயை கொண்டு வந்து தாய் வாழ்ந்த அந்த கிராமத்தில் பகிரங்கமாக நடுத்தெருவில் இறக்கிட்டு போனான். கண்ணீர் வடித்து கதறிக்கொண்ட அந்த தாய் எங்க தெரியுமா போனான், அந்த தாய் அந்த கட்டத்திலும் பிள்ளைகளுடைய மானத்தை பார்க்கிறார், மரியாதையை பார்க்கிறார். அந்த ஊரில் உள்ள மையவாடிக்குள்ள அவன் நுழைந்து, யாழ்லா நான் பெத்த பிள்ளைகள் என்ன துரத்திட்டான், ஆனால் நான் அந்த பிள்ளைகளோட இறக்கம், அந்த பிள்ளைகளுக்கு வேலைப்படும் கஷ்டம் என்னை ஒதுக்கிட்டாங்க, யாழ்லா யாழ்லா அந்த பிள்ளைகளுக்கு நான் சிரமம்டா, நீ என்ன இந்த இடத்துக்கே அழைச்சிக்கோ யாழ்லான்னு அந்த தாய் துவா செஞ்சா. ஒரு கிழமை வாழல்ல, அல்லாஹு தாலா கூப்பிட்டு கொண்டான் மண்ணறைக்கு. மகண்ட வீட்டில் இடம் இல்லை, படைச்ச ரப்பு இறக்கப்பட்டு மண்ணறையில் இடம் கொடுத்தான். சகோதரர்களே, இந்த தாய் தந்தைன்றது லேசான இடத்துல உள்ளவங்க அல்ல, அவங்களோட பெருமதி இருப்பவர்களுக்கு சில வேலை தெரியாது. உம்மா போட சிலவங்களுக்கு இறக்கம் வாரது எப்ப தெரியுமா, அவங்கள கொண்டு போய் மண்ணறையில வைக்கணும். அவங்க கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக காட்சிப்படுத்தப்படுகிறதுக்கு பின்னால்தான் இந்த தாய்க்கு இது செய்யறே. உண்மையிலே இருப்பவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இல்லாதவர்களிடத்திலே கேட்டு பாருங்கள். அந்த உம்மா வாப்பா செஞ்ச ஒவ்வொன்றா கண்ணுக்கு முன்னால ஓடும், ஆனால் அதுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு எந்த வழியுமே இல்லை. சொல்லுங்க, திருப்பி கொடுக்கிறதுக்கு அதுக்கு உபகாரம் செஞ்சு தப்பி கொடுறதுக்கு எந்த வழியுமே இல்லை. ஒரு சகோதரர் தன்னுடைய தாயை அடக்கி 3 மாதங்களுக்கு பின்னால் கபிரடியில போய் துவா செய்கிறார். இறங்கி வரும்பொழுது கண்ணீர் வடித்துக் கொண்டு வருகிறார். அவரிடம் கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறீர், என்ன நடந்தது? இல்லை, இந்த தாய்
எங்களுக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக இப்பொழுதுதான் ஞாபகம் வருது என்று சொல்றார். இப்பொழுதுதான் ஒவ்வொன்றாக எனக்கு ஞாபகம் வருகிறது சொல்றார். சின்ன வயதில் எங்களை வாப்பா மௌத்தா போயிட்டார். எங்களோட உம்மாதான் வாப்பாவும் வாப்பாட இடத்துல உம்மாதான் இருந்தா, உம்மா இடத்துல உம்மாதான் இருந்தா, ஏழை குடித்தையில நாம வாழ்ந்தோம், இன்று வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறோம். என் தாய் நான் என் கண்ணால கண்டிருக்கிறேன். அவர் சொல்றார், சில வேளை மழை பெய்தால் மழை ஒழுகிக் கொண்டிருக்கும், நாங்கள் தூங்குறதுக்காக வேண்டி இப்பொழுது இந்த கபரிலே உறங்கும் தாய் வேதனை பிடித்துக் கொண்டிருப்பா, தூங்காம 25 நோன்புகளை பிடித்தே தாயிடம் அடம் பிடிச்சேன். சின்ன வயதுல உம்மா பெருநாள் உடுப்பு வாங்கி தந்தா தான் தாயே, நான் அடுத்த நோன்புகளை நோக்க போறேன், இல்ல நான் ஒரு நாள் நோன்பு பிடிக்க மாட்டேன் என்று மட்டும் அடம் பிடிச்சேன் சொல்றாங்க. ஞாபகம் வருது இப்ப. தாய் எவ்வளவு சொல்லி பார்த்தா ஹஜ்ஜு பெருநாள் உடுப்பை வாங்கித்தாரே மகனே, கொஞ்சம் பொறுத்து கொண்டு நோன்புகளை தொடர்ந்து பிடித்துக் கொண்டு செய், எவ்வளவு சொல்லி பார்த்தா ஆனா நான் அதை கேட்கல. கடைசியாக என் தாய் அவ அடம் பிடிச்சு நான் அழுது நோன்பு விடுவேன் என்று சொன்னதுக்கு பின்னால என் தொல்லை தாங்க முடியாமல் என்ற பெருநாள் உறுப்புக்காக வேண்டி இந்த தாய் என்னை கரம் பிடித்துக் கொண்டு போய் ஒரு அறிமுகம் இல்லாத கிராமத்துக்குள் கூட்டிக் கொண்டு போய் என் தாய் வீடு வீடா தட்டி தட்டி என் பெருநாள் உறுப்புக்காக வேண்டி பிச்சை எடுத்தார். தாய் பிச்சை எடுத்து சகோதரர்களே, உண்மையில் இதையும் செய்ய வேண்டி வந்தார். சரி, பெற்றோர் உம்மா பந்தது இடத்து அந்த இடத்தில் உள்ளவங்க தான். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஊரே எம்மை குறை சொன்னாலும் ஒதுக்கினாலும் பிள்ளை ஒரு நாளும் ஒதுக்க மாட்டான். சகோதரர்கள், எங்களை பார்த்தவர்களை பார்ப்பதைத்தான் மார்க்கமாக இருக்கிறது. நாங்கள் ஏன் பார்க்கணுன்றது மட்டும் இறங்கினாலே பெரிய செய்தி. அருமையானவர்களே, உடம்புல பலம் இல்லாம போய் தத்தளிக்கும் வயதில் அவங்க இருக்கக்கூடிய ஒதுக்கிவிடக் கூடாது. அவர்களை சட்டப்படுத்திவிடக் கூடாதே. அவர்களை ஏளனமாக பார்த்துவிடக் கூடாது. இந்த பிரச்சனை வந்தாலும் அவர்களை தட்டிவிட தெரியக்கூடாது. இப்ப சொல்றார் மகன், அம்மா ஒதுங்குங்கோ, உங்களுக்கு ஒன்றும் விளங்காது, நாங்க செய்யறது பார்த்து கொண்டு தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேசாதீங்க. கட்டன் ரைட்டா மகன் பேசுறார். சகோதரர்களே, அன்று ஒரு கதை எழுதப்படுகிறது. காகத்தை பற்றி ஒரு தந்தை கேட்கிறார் மகனிடத்திலே. உதாரண கதை, சுபஹானல்லாஹ், மகனுக்கு கோபம் வந்து விடுகிறதே. 40 வயது மகன் சொல்றார், தயவு செய்து வாயை குத்திக் கொண்டிருங்கள், தேவையில்லாத கேள்வி இடத்திலே கேட்க வேண்டாம். தந்தைக்கு மறந்து விட்டது காகத்தை கண்டது, அல்லது என்ன சத்தம் என்று கேட்க அவர் அடித்து பதில் சொல்லுகிறார், காரணமாக பதில் சொல்லுகிறார். மகன் வேலையிலே இருக்கும் பொழுது தந்தை அந்த வார்த்தையை பேசியதே மகனுக்கு வருத்தமாகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரம் போய் திரும்பவும் கேட்டார், திரும்பவும் காரணமாக சொன்னார். திரும்ப மூணாத்திரம் மகன் கேட்கிறார், என்ன வாப்பாதே, என்ன மகனே, அதே காகம் தொலைந்து போகட்டும், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்பதாக அதற்கு வித்தியாசமான வார்த்தைகளை சொல்ல ஒதுங்கி கேட்டுக்கொண்டிருந்த தாய் ஒரு பழைய டைரியை கொண்டு வந்து கொடுக்கிறார். சுபஹானல்லாஹ், அந்த டைரியுடைய வரிகளை அவர் படிக்கிறார். 38 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு டைரி, அதில் எழுதப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள். மகனும் பாப்பாவும் முத்தத்திலே விளையாடிக் கொண்டிருந்த காலம் அது. மகனோடு விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது முதலாவது மகன் அன்றுதான் காகத்தை பார்க்கிறார். காகத்தை பார்த்த மகன் கேட்கிறார், என்ன வாப்பா. மகனுக்காக வேண்டி தந்தை விளங்கும் மொழியிலே, அத்துணை கொச்சை பாசையோடு அந்த மலரை மொழியிலே காகம் என்பதாக புரிய வைக்கிறார். ஒரு தடவை அல்ல, இரு தடவை அல்ல, இந்த 3 தடவை கேட்டதற்காக வேண்டி பதறி பதறிய மகனுக்கு முன்னால் இந்த வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. மகன் முதலாவது காகத்தை கண்டு 27 தடவை கேட்டான், இது என்னமாக வாப்பா என்று. வாப்பா ஒரு தடவை கூட கோபப்படாமல் மகனுக்கு விளங்குவதற்காக வேண்டி காகத்தை சொல்லிக் கொடுத்தார் அன்று. அதற்கு கடன் தான் இன்று. சகோதரர்களே, கஷ்டப்பட்டு எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், எமக்காக வேண்டி உழைத்தவர்கள், எமக்காக வேண்டி எதையும் செய்ய நினைத்தவர்கள், அவர்களை பார்க்கும்படி இஸ்லாம் சொல்லி இருக்கிறது, இஸ்லாம் கேட்டுக் கொள்கிறது. உலகமே பிறந்தாலும் தாய் ஒரு பக்கம் இருப்பா, தந்தை ஏங்கிக் கொண்டிருப்பா, அவர்களை கைவிட முடியாது. சகோதரர்களே, வழக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வருகிறது. ஒரு வழக்கு, வாப்பா போய் மகன் முறைப்பாடு செய்கிறார். இன்றைக்கும் எத்தனையோ வழக்கு போய்கொண்டிருக்கிறது. வாப்பா ஒரு கூட்டில், மகன் ஒரு கூட்டில் நிற்கிறார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன வழக்கு அது வித்தியாசமானது. தந்தையை பற்றி முறைப்பாடு செய்கின்றார் மகன். என்ன, எங்களை வீட்டுக்கு வந்து ஏதாவது எடுத்து விடுவார், அனுமதி கேட்க மாட்டார். நினைத்ததெல்லாம் சாப்பிட்டு விடுவார். சில வேளை பொருட்களை எடுத்துக்கொண்டு பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். இது மகனுக்கு பிரச்சனை. இப்ப இந்த மகன் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறைப்பாடு செய்ய, அந்த முறைப்பாட்டை விசாரிப்பதற்காக வேண்டி தந்தையை கூப்பிடுகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தந்தை வரும் பொழுதே அவருக்கு புரிந்துவிட்டது, மகன் என்னை நபிக்கு முன்னால் திருடனாக நிறுத்தி இருக்கிறான் என்ற ஏக்கத்தோடு இப்படி கஷ்டப்பட்டு உடம்பிலே பலமில்லாத பொழுதே நான் சத்தியார உணவை எடுத்ததை நபிக்கு முன்னால் முறைப்பாடு செய்து அன்பு நபிக்கு முன்னால் என்னை திருடனாக நிறுத்திவிட்டானே, அந்த ஏக்கத்திலே கவிதை வரிகள் உருவாகிறது மனதிலே. அந்த கவிதைகளை சொல்லாமல் நபிக்கு முன்னால் வந்து நிற்கின்றார்கள். ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அந்த தந்தைக்கு சத்தம் சொல்ல முன்னால் தந்தையுடைய மனதிலே மறைந்திருக்கும், ஒளிந்திருக்கும், இரத்தமாக வடிந்து கொண்டிருக்கும் அந்த கவிதை வரிகளை கொஞ்சம் கேளுங்கள் யா ரசூலல்லாஹ். மகனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வரிகளை கொட்டுகின்றார். மகனே, உன்னை ஆளாக்க நானும் தாயும் பட்ட சிரமங்கள் என்ன தெரியுமா? மகனே, உன்னுடைய உடம்புக்குள் இருக்கும் இந்த வாலிப பலம், இந்த தெளிவு, இந்த அறிவு, இந்த ஆளுமை, அது எம்மிடமிருந்து புளியப்பட்டது. மகனே, மகனே, நீ இன்று வாலிபனானாய், நாங்கள் வயோதிபனாகிவிட்டோம். நீ ஆரோக்கியமுள்ளனாகிவிட்டாய், நீ நாங்கள் நோயாளியாகிவிட்டோம். மனதே, மகனே, உனது உடம்புக்குள் மறைந்திருக்கும் அத்துணை பலமும் நாம் பிடித்து தந்த வாலிப பலம், என்னுடைய பலம் உனக்குள்ளே மறைந்திருக்கிறது. மகனே, மகனே, உனக்கு நோய் வந்தால் எனக்கு உறக்கம் இல்லை, விழித்து விழித்து பார்ப்போம், இரவெல்லாம் விழித்து பார்ப்போம். நீ தூங்கியிருக்கும் நேரத்தில் கூட மரண செய்திகள் ஏதாவது கேள்விப்பட்டால் எமக்கு பயம் வந்துவிடும். எமக்கு முன்னால் உன்னுடைய பேச்சு முடிந்து விடுமோ, உன்னுடைய ரூகை எல்லாம் எடுத்து விடுவானோ என்ற ஏக்கம் வந்தால் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இருப்பேன். மகனே, சில வேளை உனக்கு பசி வந்துவிட்டால், உனக்கு தாகம் வந்துவிட்டால், வீட்டிலே எதுவும் இல்லாத நேரத்திலே மூடை சுமந்திருக்கிறேன் மகனே உனக்காக வேண்டினான், கஷ்டப்பட்டிருக்கிறேன் மகனே உனக்காக வேண்டினான், மனைவியில் பார்க்காமல் கூலி வேலை செய்திருக்கிறேன் மகனே, வேலை கிடைக்காத சந்தர்ப்பத்திலே உனக்கு பசி வந்து விட்டால் நான் சில வேளை அடுத்தவர்களின் வீட்டை தட்டி அடி வாங்கி இருக்கிறேன் கடன் கேட்டு. மகனே, மகனே, இத்தனையும் உனக்கு செய்தோம், நானும் தாயும் பரவாயில்லை, அதற்கு பிறவி உபகாரம் என்று ஒன்றில்லை என்று வைத்துக்கொள். உனக்கு வயது வந்து விட்டது, உன்னிடத்திலே பலம் வந்து விட்டது, நான் கனவு கண்டு கொண்டிருந்த வாழ்க்கையை நீ எட்டிக்கொண்டு விட்டாய், நீ எனக்கு முன்னால் நடவாண வேண்டும், என் கரத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், அதை எனக்கு முன்னால் நீ ஆகிவிட்டாய், அப்படியாக இப்பொழுது நான் பசிக்காக வேண்டி உனது வீட்டிலே வந்து உணவை எடுத்ததற்காக வேண்டி எனக்காக வேண்டி நான் அதை பொருந்திக் கொள்ளாமல் நீ அதை ஏற்றுக் கொள்ளாமல், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்லி காட்டுகின்றார், அதை ஏற்றுக் கொள்ளாமல் அதை பொருந்திக் கொள்ளாமல் நபிக்கு முன்னால் என்னை கொண்டு வந்து திருடனாக நிறுத்துகிறாயா? மகனே, நாம் பட்ட சிரமத்துக்கு நீ தரும் கூலியாயிலே பரவாயில்லை மகனே, ஏற்றுக்கொள்கிறேன். பாப்பா மகன் என்ற உறவை விட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரரோடு நடந்து கொள்வது மாறியாது, கொஞ்சம் இறக்கப்பட்டு நடந்து கொள் மகனே என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்ததன் பின்னால் சொன்னார்கள், நீ வாப்பெடுத்த சொத்துக்கு ஹலால் கேட்டு வந்திருக்கிறாயா? ஷரியத்துடைய விளக்கம் கேட்டு வந்திருக்கிறாயா? இதோ மார்க்கத்தின் தெளிவு இன்று வெளியாகிறது. மகனும் பாப்பாவுக்கு தான் சொந்தம், மகனுடைய அத்துணை பணமும் தந்தைக்கு தான் சொந்தம், தந்தை மகனுடைய சொத்திலிருந்து எதை எடுப்பதற்கும் எந்த அனுமதியும் தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக மேன்மையானவர்களே, நன்றியுள்ள மார்க்கம் இஸ்லாம், எங்கள்கிட்ட நன்றி இல்லாத மறந்துவிட வேண்டாம். எல்லாமே இழந்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் தான், எங்களுக்காக வேண்டி வாழ்ந்த ஜீவன்கள், ஊரே எங்களை ஒதுக்கட்டும், தேவையில்லாத வார்த்தைகளால் கூட சொல்லட்டும், ஆனா உண்மை சொல்ல மாட்டான், வாப்ப சொல்ல மாட்டான். மைய வாடிக்கு அனுப்பி வச்ச மகனை பத்தி கூட அந்த தாய் சொன்னாவான், இந்த மகன் என்னோட இரக்கம் புள்ளன்னு சொன்னான். சகோதரர்களே, தோமஸ் அல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும், அவருடைய தாய்க்கு ஒரு கடிதம் வருகிறது பாடசாலையிலிருந்து. பாடசாலையில் ஒரு கடிதம், அந்த கடிதத்தை பார்த்த தாய் சொன்னா, இதற்கு பின்னால் மகனே நீ பாடசாலை செல்லக்கூடாது, இதுக்கு பின்னால் நான் தான் உன்னுடைய ஆசிரியை, நான் தான் உனக்கு படித்து தரப்போகிறேன், நான் தான் உனக்கு காட்சி தரப்போகிறேன், நான் தான் உனக்கு ஆசிரியாக ஹோம் ஸ்கூலிங் செய்ய போகிறேன், வீட்டிலிருந்தே நான் உனக்கு கற்றுத்தரப்போகிறேன். உண்மையிலே உனது திறமைக்கு ஏற்றாக்கு கற்றுத்தரும் எந்த ஆசிரியரும் அங்கு இல்லை, உனது விவேகத்துக்கு
நின்று குடிப்பதற்கு தகுதியான எந்த ஆசானம் அங்கே இல்லை. எனவே மகனே, நான் தான் உன்னை வழிநடத்தி உன்னை ஆளாக்கப் போகிறேன், நீ என்னிடமே கற்றுக்கொள் என்பதாக சொல்லி உண்மையிலே கற்றார், விஞ்ஞானியாகவே ஆனார்.
சத்தம், வெளிச்சம், காற்று, ஃபேன் அத்தனைக்கு பின்னாலும் அவருடைய கண்டுபிடிப்பு மறைந்திருக்கிறது. நீங்கள் அவர் ஒரு மூமின் அல்ல, ஈமான் இல்லாத பிரச்சனை மட்டும்தான். உண்மையில் ஈமான் இருந்தால் மிகப்பெரிய ஒரு சதக்கா ஜாரியாவுக்கு சொந்தக்காரர் இருந்தார். ஈமான் இல்லாமல் எந்த மெத்தீரியலாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்கு தோமஸ் அல்வா எடிசன் ஒரு அழகான உதாரணம். இவ்வளவு பெரிய சேவையை செய்தாலும் அல்லாஹுவை அடைந்து கொள்ளவில்லை, ஆனால் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். வயோதிபராகிறார், தாய் இறந்து போய்விட்டார், பழைய ஒரு நாள் பழைய கபடை திறந்து பார்க்கின்றார், பழைய அருமாதியை திரட்டி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடசாலையில் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்கிறது. இந்த கடிதத்தை அவசரமாக வாசிக்கிறார். அன்று கிடைத்த கடிதம், மகனின் கையிலே கொடுத்து அனுப்பிய கடிதம். அந்த கடிதம் வரிகளை அவர் வாசிக்கிறார். அதிலே முதலாவதாக எழுதப்பட்டிருந்தது, தயவு செய்து உங்களுடைய மகனை இதற்கு பின்னால் பாடசாலைக்கு மட்டும் அனுப்பவே வேண்டும், அவனால் அடுத்தவர்களுடைய படிப்பெல்லாம் கெட்டு போகிறது, வீணாய் போகிறது. அவன் படிப்பதும் இல்லை, அடுத்தவர்களுக்கு படிக்க விடுவதும் இல்லை, அவன் ஒரு பெரும் முட்டாளாக இருக்கிறான், அவனை வீட்டிலே வைத்து சமாளித்துக் கொள்ளுங்கள் என்ற வரிகள் எல்லாம் எழுதப்பட்டிருந்ததே. அப்பொழுதுதான் அந்த தாயின் உண்மையான ஊக்குவிப்பு தரும் வார்த்தையை பார்த்து, தாய் ஏதையோ சொல்லி என்னை படிக்க வைத்தா, என்னை ஊரே பாடசாலையே ஒதுக்கி தள்ளி இருந்ததே, ஆனாலும் தாயே என்னை கட்டி கொடுத்து படிக்க வைத்த நீங்கள் தான் உண்மையிலே ஒரு விஞ்ஞானி, நான் அல்ல தாயே, அத்துணை உங்களுக்கு சமர்ப்பணமாகட்டும் என்பதாக மகன் சொல்லுகின்றார். உண்மை இப்படித்தான் சகோதரர்களே, ஊர் ஒதுக்கினாலும் நாடு ஒதுக்கினாலும் வீட்டில் இருக்கிற தாய் ஒதுக்க மாட்டா. எங்களுக்காக வேண்டி ஏங்கி வாழ்ந்தவர்களை பார்ப்பதை இஸ்லாம் பிர்ருல் வாலிதீன் என்று சொல்லுகிறது. நல்லது செய்வது, நல்லது செய்யணும், செய்யறதுக்கு பிர்ருல் வாலிதீன் என்று சொல்லுகிறது. நல்லது செஞ்சா உமா பக்கத்தில் புண்ணியம் செய்வது மிகப்பெரிய பாக்கியம். அல்லது ஒப்புக்குள் வாலிதீன் கஷ்டப்படுத்துறது, நோவினப்படுத்துறது, அவங்களை வேதனைப்படுத்துறது, அவங்களோட உள்ளத்தை எரிக்கிறது. இந்த ரெண்டு சாரம் எங்கள் இருக்கலாம், ஆனா சந்தர்ப்பம் மிகுந்த சகோதரர்களே, அது இன்றைய நாள் மட்டுமாக இருக்கலாம். சில வேலை அம்மாவை பார்க்கறது, பாப்பாவை பார்க்கறது, அது முடிஞ்சு போனதுக்கு பின்னால என்ன செய்தாலும் கிடைக்காது. எந்த சந்தர்ப்பத்தில் இயங்கினாலும் அதை திருப்பி எடுக்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நலவுகள் செய்தால் என்ன கிடைக்கும், எப்படி இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அந்த நலவுகளை, தீங்கு செய்தால் அது என்ன விளைவு, இரண்டும் செய்ய முடியாமல் தாய்மார் தந்தைமார் மரணித்திருந்தால் நாம் என்ன செய்யலாம். இந்த மூன்று விடயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பத்துபாவை முடிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலே குர்ஆனுடைய வார்த்தை ஆச்சரியமாக பேசுறது. உம்மாப்பட விஷயத்தில் வக்கபா ரப்புக்க அல்லா தபுது இல்லா ஐயாவு அபில் வாலிதேன், அங்கும் அல்லாஹை பற்றி ஆரம்பித்து அல்லாஹை வணங்குங்கள் என்பதாக ஆரம்பித்து உங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பதாக முடித்திருக்கிறது. நன்றி என்பது பூர்த்தியாகுவதை சாத்திலே அல்லாஹுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். அனிஷ்பூர்லி வழிபாடுதை உம்மாப்பக்கும் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு நடந்தா தான் சகோதரர்களே நன்றின்றது பூர்த்தியாகும். அதனால தான் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அஞ்சு வேலை தொழுகிறது இப்படி கடமை அல்லாஹுக்காக வேண்டி, அந்த அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னாலே உம்மாப்பக்காக வேண்டி ரப்பனா ரப்பிர் ஹம்முமா கமா ரப்பயானி ஸகீரான் ஓதி துவா செய்வது கடமை என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹுக்கு அஞ்சு நேரம் கொடுக்கிற மாதிரி அஞ்சு நேர துவாக்களையும் தாயோடு சேர்த்துக் கொள்ளுங்கள். சில உலமாக்கள் எழுதுவார்கள், துவா கபூலாக வேண்டும் என்றால் தாய் தந்தையை துவாவிலே மறந்து விடாதீர்கள். அல்லாஹுவே வணங்குவதற்கு சொல்லக்கூடிய அல்லாஹ்வை உங்களுடைய பெற்றோரை மறந்து விடாதீர்கள் என்பதாக துவா சொல்லி தருகிறார். சகோதரர்களே, அதுல பலா தகுந்தகுமா உம்மா கூட நல்லா நடந்து கொள்றதா, எப்படி நடந்து கொள்ளணும், சீண்ட வார்த்தையை கூட பேச வேண்டாம். அரபு அகராதியிலே மிக சின்ன வார்த்தை சி என்ற வார்த்தை, குர்ஆன்ல வரக்கூடிய ஆக சின்ன ஒரு வார்த்தை என்ற வார்த்தை, அதை கூட தாயுடைய முகத்திலே தந்தையுடைய முகத்திலே தூவிவிட வேண்டாம். உங்களுடைய வார்த்தை இருந்து வெளியாகி விடக்கூடாது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் என்று சொன்னார், சுபஹானல்லாஹ், உம்மாப்பட விஷயத்துல நல்ல முறையில கவனிக்கலாம். பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது வயோதிக வயதிலே எம்மை சின்ன வயதிலே அவர்கள் பார்த்தது போன்று நாம் அவர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் ஏதாவது அசுத்தமாகிக் கொண்டால், நஜீஸ் ஆகிக் கொண்டால் அவர்களை சுத்தம் செய்யும் பொழுது கூட பலா தகுல்லாகுமா என்று சொல்லாதீர்கள். உமா அப்ப பேசினா இல்ல என்ன ஒரே பேசுறா. அவங்களோட நஜீச சுத்தம் செய்ய வேண்டிய கட்டம் வந்தால் அந்த சுத்தம் செய்யும் பொழுது கூட அவர்களுக்கு சி என்று சொல்லிவிட வேண்டாம். அவங்க பேசினா என்ன மதிப்பு சகோதரர்களே? நண்பன் இங்கு வந்து மிஸ்கோல் வந்தா உள்ள மதிப்பு, ஹோலண்டு பண்ணினா உள்ள மதிப்பு, வெளியிலிருந்து தாய் வீட்டிலுள்ள மகன் சொல்லுவார் காராக்கள் சீனி வாங்கி கொண்டு வா, இந்த வேலையை கொண்டு கொஞ்சம் போய் பஜாருக்கு போயிட்டு செஞ்சுட்டு வா, உம்மட மருந்து துண்டு மகண்ட பொக்கெட்ல பிரிஸ்கிரிப்ஷன் 6 மாசம் பதில் இல்லை. சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மட அழைப்புக்கு என்ன சொல்லி காட்டினாங்க? 54 வயதுல அன்பு நபியுடைய வாழ்க்கை பேசப்படக்கூடிய காலம் சகோதரர்களே, அது அத்தரை விட மனமானது. அத்தர் பேச பேச மணப்பதில்லை, பூச பூசத்தான் மணக்கப் போகிறது. இஸ்லாத்தில் இந்த உம்மாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை உலகத்துக்கு காட்டி கொடுத்தால் எத்தனையோ எல்டர்ஸ் ஹோம்கள் மூடிப்படப் போகிறது சகோதரர்களே. உண்மையிலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், என் உம்மா கூட நான் எப்படி நடந்து கொள்வேன் அவன் இருந்திருந்தா? நான் மஸ்ஜிது நபவியிலே தொழுகை நடத்துவதற்கு தயாராகி இமாமத் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட என்னுடைய தாய் ஜன்னலை திறந்து முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தார். நான் தொழுகை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஏ தாயே என்று கேட்டுக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு மடவன் உலகத்தில் மிகப்பெரிய பட்டம் என்ன பட்டம்? உலகத்திலே மிகப்பெரிய பட்டம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதாக இருந்தால் அது சஹாபி பட்டம். எனக்கு கனவுலே காண முடியாத பட்டம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஓய்சுல் கருணையை பார்த்து நீர் என்னை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓய்சுல் கருணை அவர் எவனிலிருந்து என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய தாயை அவர் பார்த்துக் கொள்ளட்டும், நானும் அவரும் சொர்க்கத்திலே சந்திக்க போகிறோம். சொர்க்கத்திலே சந்திப்போம். உமாவை பார்க்க சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா, ஒரு காலம் வரும் யமனிலிருந்து கரன் வாசியை சேர்ந்த பனு ஆமீர் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கருத்த மனிதரை சந்திக்க போகிறேன். அவருடைய வேலையிலே ஒரு வெள்ளை அடையாளம் இருக்கும், முஸ்தஜாபு துஆ, அவர் கையை தூக்கினால் வானம் பிறக்கும் பிளக்கும். உமர், நீங்கள் அவரை சந்தித்தால் அவரிடம் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள், அவர் கையேந்தினால் அல்லாஹ் உங்களுடைய முழு பாவத்தையும் மன்னிக்க போகிறார். என்ன விசேஷம்? முஸ்லிம்கள் வரக்கூடிய ரிவாய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய ஒரு வாதாவை கொடுத்திருந்தார்கள் உவைசு கருணிக்கு. என்ன தெரியுமா? அன்பு நபியுடைய முகத்தை பார்ப்பதற்கு வர சந்தர்ப்பம் கிடைக்கும், அதை தவறவிட்டார்கள். தாயுடைய கிதமத்துக்காக வேண்டி, தாயுடைய பணிவிடைக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தான் அவருக்காக பெரிய அந்தத்தை. உமர் ரலி அல்லாஹு தான் அலி ரலி அல்லா தான் சந்திக்கிறார்கள். சந்தித்து உரையாடும் பொழுது மினாவிலே வைத்து ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே சலாம் சொல்லுகின்றார்கள். நபியுடைய தோழர்கள் வந்து என்னை சந்திக்க ஏன் நீங்கள் வந்தீர்கள்? நபியுடைய தோழர்கள் வந்திருந்தது வந்திருக்கிறோம் என்று சொன்ன நேரத்திலே நபியை பார்த்த கண்களை எனக்கு பார்ப்பதற்கே எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துவிட்டான். உங்களுடைய கண்ணில் ஒரு பிரகாசமாக இருக்கிறதே, நபியுடைய வெளிச்சத்தை கொஞ்சம் சொல்லுங்களே என்பதாக அந்த உயிர் கருணி ஏங்கி ஏங்கி அறிந்தார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அன்பு நபி உங்களுக்கு சலாத்தை எத்தி வைத்து சொல்லியிருக்கிறார்கள், உங்களை கண்டால் எங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கிறார்கள், இஸ்திக்பார் செய்ய சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் எங்களுக்காக வேண்டி பிழை கொடுக்க தேடுங்கள், நீங்கள் நபியுடைய தோழர்களாக இருக்கிறீர்கள், இல்லை இல்லை உங்களுடைய துவாவுக்கெல்லாம் மதிப்பு வைத்திருக்கிறான், நீங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் செய்த பணிவிடையை அல்லாஹ் பொறுத்தி கொண்டு விட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலோடு நீங்கள் சொர்க்கத்திலே சந்திக்க போகின்றீர்கள் என்று நன்மாராயத்தை சொல்லுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, உம்மா அப்பா பார்க்கிற விஷயத்தில் லேசான விஷயமா இல்லையா? வாழ்க்கையில நெருக்கடியா? வாழ்க்கையில பிரச்சனையா? வாழ்க்கையில முன்னேறத்துக்கு வழி இல்லையா? இருக்கமா? உடம்பிலே ஏதாவது அடைப்பா? உம்மாப்பட பகுதியை பாருங்கோ, அத்துணையும் கலந்து போகும் கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய துஆக்கள் எமக்கு கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக வாழ்க்கை செழிப்பாகும், வாழ்க்கை சிறப்பாகும். அருமையானவர்களே, 3 பேர் குகைக்குள் போய் மாட்டிக் கொண்டார்கள், கண்ணு வந்து மூடிவிட்டது, வெளியே வர முடியாது, பிரச்சனை. ஒருவர் துஆ செய்கின்றார், யாரா நான் இதை செய்தேன் இதை செய்தேன். இரண்டாவது துஆ செய்கின்றார், கொஞ்சம் கண்ணு வளர்கிறது, வெளியே வந்து கொள்ள முடியாது. மூன்றாவது நபர் துவா செய்கின்றார், மூன்றாவது நபர் துவா செய்கின்றார், யா அல்லாஹ் என்னுடைய தாய் முதிய வயதிலே இருந்தா நான் சம்பாதித்து வீட்டுக்கு உணவெடுத்து செல்கிறேன், என்னுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள் தாயும் இருப்பா, எப்பொழுதுமே நான் என் உம்மாவை நான் உட்படுத்துவேன் யா அல்லாஹ். ஒரு தடவை நான் உணவை எடுத்துக்கொண்டு செல்லுகிறேன் யாரெல்லாம், அந்த நேரம் போய் பார்த்தால் அன்பு தாய் உறங்கி இருக்கிறார், பிள்ளைகள் வாப்பா பசி என்று கதறுகிறார்கள். ஆனால் யாரெல்லாம் நான் இந்த உணவை இந்த பிள்ளைகளுக்கு பரிமாறல்ல, இந்த அன்பு தாயுடைய பசியோடு உறக்கத்தோடு நான் அந்த பிள்ளைகளை உறங்க வைத்தேன், இந்த தாய்க்கு உணவு கொடுக்க முன்னால் ரப்பே இந்த பிள்ளைகளை கவனிக்க என் மனம் விரும்பவில்லை, அடுத்த நாள் காலையிலே எனது தாயை பார்த்தேன் விழித்திருந்தா, அவக்கு முதலாவது உணவை ஊட்டியதன் பின்னால் தான் எனது அன்பு குழந்தைகளுக்கு கொடுத்தேன், ரஹ்மானே நீ சொன்னதை நான் இப்படி உம்மா அப்பா கண்ணியப்படுத்தினேன், யாரெல்லாம் இந்த கஷ்டத்தில் எங்களை கலட்டி விடு என்று சொல்லி கதவை மறைத்திருந்த அந்த கல்லை கலந்து போனது சகோதரர், கலந்து போன உமா வாப்பா ஆயிட்டா, புள்ள சின்ன புள்ள அலக்கோலே வாப்போட பேச நினைவாறது இல்லை, சிலவங்க உமா வாப்பா வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய மௌத்து மையத்தடக்கவானு சொல்லிடுவான். நான் வந்திருக்கிறேன் 24 மணித்தியாக 28 மணித்தியாக மகனோட மகளோட பக்கத்து வீட்டுகிற பிள்ளைகளோட எல்லாருமே கொஞ்சி கொஞ்சி வீடியோ போன்ல பேசினார். உம்மா பேசினா நேரம் இல்லைன்னு சொன்ன மகன் மையத்தடக்க மட்டும் வேணாம் வந்து இறங்குறன்னு சொல்றார். கோபம் இல்லையா சகோதரி இந்த வார்த்தையை சொல்ல, எங்கட வார்த்தைகள் தாய்க்கு மருந்தா, கபத்துள்ளாவை பார்க்கறது நன்மை, தாயிட முகத்தை பார்க்கறது நன்மை, ஏன் தாய்க்கு ஒரு சந்தோஷம் வரும், காணாமல் போன அந்த மகனை காணும் பொழுது கபாவை காணும் பாக்கியம் அவருக்கு கிடைப்பது போன்றது, எவ்வளவு ஏங்கி தவிக்கும் தாய்மார்களை. அதனால் நம்முடைய சிறப்போட முகத்தை பார்க்கிறதையும் இஸ்லாம் விவாதத்தாக நன்மையாக காட்டித் தருகிறது சகோதரர்களே. அப்போ ஒரே ரெண்டு ஈத்தப்பழம் கையில் இந்த மிச்சம் பேர் உடங்கி போற இடம் உமா போற விஷயத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி அல்லது கல்யாணம் முடிச்சதுக்காக வேண்டி ரெண்டு ஈத்தப்பழத்தை கையில் எடுத்துக்கொண்டாங்க, சாப்பிடுங்களே அபோ குரேரா, உண்ட சாப்பிட்டாங்க, மத்தத்தை கையில பத்தி வச்சுக்கொண்டாங்க, அடுத்ததையும் சாப்பிடுங்களே சொன்னாங்க, இல்லை ஹாதாலி உம்மி என்று உம்மக்காக வேண்டாத வச்சு. இவ்வளவு அழகாக தாயுடைய விஷயத்திலே சஹாபாக்கள் நடந்திருக்கிறார்கள், பார்ப்பதை நன்மையாக காட்டி தந்திருக்கிறது சகோதரி. நாங்கள் லேசா நினைச்சு கொள்ளக்கூடாது, நாங்கள் செய்யக்கூடிய உம்மாப்பட மனதை குளிரவிச்சு அவங்க அடையக்கூடிய துவாக்களை தானே, அது எங்கிருந்தாலும் வந்து சேரும். தாரிக் மஹமூத் சுன்னத்தை நதவி ஒரு மாடர்ன் சயின்ஸ் ஜதீத் சயின்ஸ் என்ற ஒரு புத்தகத்துல பாகிஸ்தானை சேர்ந்தவர் எழுதியிருக்கிறார். சுபஹானல்லாஹ், உம்மாப்பட மனது விஞ்ஞான விளக்கத்தின்படி அவர் எழுதுகிறார், அவன் உள்ளத்தை குளிரச்சிருந்தார், மகன் 8000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் அந்த தாய் உள்ளத்திலிருந்து ஒரு ரே ஒன்று வெளியாகுமா, ஒரு கதிர் ஒன்று வெளியாகுமா, அந்த கதிர் போய் நிச்சயமாக மகன் இருக்கும் இடத்தை சென்றடைந்து மகனுடைய வாழ்க்கையை குளிர்ச்சியாக்கி வைக்குமா, சந்தோஷமாக்கி வைக்குமா. உம்மாப்புக்கு நலவு செஞ்சார், லா தத்உ அலா அவுலாதிக்கும் கெடுதி செஞ்சா அந்த பகுதியை இன்னும் பேசுறேன், உம்மாப்பட மனதை கஷ்டப்படுத்திடாதீங்க, நெருப்பு கொடுத்துடாதீங்க. அந்த ஆராய்ச்சியின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, உமாப்பட மனதில் நெருப்பாக இருந்தால், மகன் அதிருப்தி படுத்திருந்தால், கஷ்டப்படுத்திருந்தால், வேதனை கொடுத்திருந்தால், அந்த மகன் எங்கிருந்தாலும் ஆயிரக்கணக்கான மயிருக்கப்பால் இருந்தாலும் அந்த தாயின் தந்தையின் மனதிலே எரிக்கும் அந்த நெருப்பு அவர்களை வந்து தாக்காமல் விடாதே, அந்த கதிரலைகள் தாக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது விஞ்ஞான விளக்கம், அது அப்படி இருக்கட்டும். நாம் சொல்லுகிறது தாய் தந்தையிட துவா பதுவா, அதே சொல்லுதே பிள்ளைகளுக்கு மட்டும் பதுவா செஞ்சிடாதீங்க. பெற்றோர்களே, உங்களோட உமா அப்பா உங்களோட பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் ஒரு நாளும் உங்களோட வாயை மட்டும் பாவிச்சிடாதீங்க. பதுவாவா ரசூலுல்லாஹ் ஆனந்தமாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் அழித்து விட்டதாக செய்தி வருகிறது. சபுருன் ஜமீல், ஒரு வாப்பட குணம் எப்படி இருக்கணும், பிள்ளையோட விஷயத்துல வாய பதுவாவால மட்டும் திறந்துடாதீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்கு திரை இல்லாமல் போய்விடும். பிள்ளைகளே, வாலிபர்களே, உம்மாப்பட பதுவாவை வாங்கிடாதீங்க, அது லேசான சோதனை அல்ல, லேசான பிரச்சனை அல்ல, லேசான தண்டனை அல்ல, அது என்னை வாழவிடாதே. ஹாக்கிமுடைய ஹதீஸ் வருகிறது, பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், தண்டனை கிடைக்கும் உலகத்திலும் மறுமையிலும், ஆனால் உகுப்புல் வாலிதை உம்மா வாப்பாக்கு செய்யக்கூடிய அநியாயத்துக்கு அதை பார்க்காமல் இந்த உலகத்திலிருந்து அல்லாஹ் அவரை தூக்கவே மாட்டான் என்பதாக ஹாக்கிம் வரக்கூடிய ஹதீஸ் சொல்லுகிறது. லேசான விஷயம் இல்ல சகோதரர்களே. ஒரு வாப்பா மகனுக்கு பிரச்சனை வருகிறது, அவர் வெளிநாடு போறான்னு சொல்றாரே, வாப்பா சொன்னார் வேணாம் வேணாம் போறாரே, கொஞ்சம் பொறுத்துக்கோ, இங்கிருந்து சம்பாதிப்போம், இல்ல நான் போறேன், சண்டை பிடித்துக் கொண்டு போகிறார். போகும் பொழுது வாப்பா சொன்னார், நீ போறியா, உன் மையத்தும் இந்த நாட்டுக்கு திரும்பி வராதுன்னு சொன்னார். சொல்லக்கூடாது சொல்லிட்டார். சகோதரர்களே, போய் 2 மாசம் இல்ல, நான் இதுக்குத்தான் இது நடந்தது சொல்லல, இன்னொரு வைபுணங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா வெளிரங்கமாக இதுதான் நடந்தது. சகோதரர்களே, 2 மாதம் போகல, மகன் வேலை செஞ்சு கொண்டிருந்த இடத்துல ஒரு கெண்டனருக்கு அகப்பட்டார். மகன் ஜனாசாவை தூக்கி எடுக்க கிடைக்கல, சவல போட்டுதான் அறியணும். வாப்பட ரதுவா, உம்மட ரதுவா, நீ நினைச்சு கொள்ளக்கூடாது, அதிலிருந்து தப்பலாண்டு மட்டும். அவங்க நெருப்பு புழுங்க வச்சுட்டு பிள்ளைய பார்க்கலாம், தொழிலை செய்யலாம், முன்னேறலாம் என்ற கனவு மட்டும் வேணாம். உமாப்ப அநியாயம் செய்ய சொன்னா செய்திடாதீங்க. மனைவிட ஹக்களையாக இருக்கலாம், வேறையாதி ஹக்களாக இருக்கலாம். சிறுக்கு செய்ய சொன்னா செஞ்சிட வேண்டாம், பாவம் செய்ய வேண்டாம். மத்தபடிக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் சகோதரர்களே. ஆனால் இன்னைக்கு நிலைமை தலைகீழா போய் கொண்டிருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டில் மட்டும் 162 அதிகமான எல்டர்ஸ் ஹோம்களில் முதியோர் இல்லங்கள். 1965 ஆரம்பிச்ச முதியோர் இல்லம் முதலாவது இந்த பகுதியில், அது வளர்ந்து வந்து இன்னைக்கு 160 அதிகமான முதியோர் இல்லங்கள் பதிவு செய்யப்பட்டது. முஸ்லிம்களுக்கு கொண்டிருக்கிறது, அது நல்ல நோக்கத்தில் செய்யப்படுவதாக சொல்லுகிறது. அது மட்டும் கூடியப்படாத வாழ்க்கையில சகோதரர்களே, பணத்தை கட்டி உமாவை கொண்டு போய் விட்டுறா. அருமையானவர்களே, பாப்பா கொண்டு போடுறா, அது அப்பாவும் அப்படும் அது கிடைச்சாலுமா, அது கஷ்டப்படக்கூடிய இடம். அதுல அது திருப்பி இந்த பிள்ளையில பேர பிள்ளைய பார்க்கலா, உமக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. 10, 20, 30 வயோதிப்பர்கள் நோயாளிகள் ஒன்றா கொண்டு போய் போட்டா எப்படி இருக்கும் சகோதரர்கள்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 70 ஏக்கருக்கு சொந்தக்காரரான ஒரு பாப்பாவை கொண்டு போய் அந்த 70 ஏக்கரை மகன் எடுத்துக்கொண்டு முதியோர் இல்லத்தை தங்கினார். அதுவும் முஸ்லீம்களுடைய முதியோர், முஸ்லீம்களுடைய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதுல எவ்வளவு ஒரு வேதனையோடு இருப்பார். அதுல அடுத்த கவலை என்னன்னு சொன்னா, அதுல போகக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதானே, காலையில் எழும்பினதும் மாலையிலையும் மொத்தமாக அவருடைய வேத வசனங்கள், கலிமா ஓதி குர்ஆன் ஓதி இருந்திருந்த வயோதி வயதுல கட்டிலோட சேர்ந்தவனை கொண்டு போய் அந்த அந்த அல்லாஹுக்கு மாற்றமான வார்த்தைகளை கேட்ட நிலையில அவங்களுக்கு மௌத்து வந்தார். சகோதரர்களே, பச்சை பச்சை ஐயனை ரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறான். இப்பெரிய நெருப்பு, இது பெரிய அநியாயம், பெரிய நஷ்டம் சகோதரர்களே. ஒரு ஜும்மாவுக்கு பின்னால் ஒரு ஆளின் ஒரு முதியோர் இல்லத்துக்கு போறார். சில குறிப்புகள் எடுக்கிறது. ஒரு வயோதிபத்தாய் அங்கேகிறார், வயோதிபத்தாய். அந்த வயோதிபத்தாயை பேசும் பொழுது அவர் பேசிக்கொண்டு கண்ணீர் வடித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கார் ஒன்று வருகிறது. வந்தோடனே இந்த தாய் ஓடி போறா, கண்ணாடி பணியுது, பணிஞ்சதுக்கு பின்னால் ஒரு பிஸ்கட் பார்சல் போல ஒன்று கைக்கு போகுது. அப்படி வேகமா கார் போயிட்டு அப்ப பேசிக்கொண்டிருந்த மாதிரிக்கு அந்த ரிப்போர்ட் எடுக்க போன ஆளின் கேட்டாரு, சில விஷயங்களை தயாரிக்கிறதுக்காக வேண்டி அவர் கேட்டாரு, இது வந்தது நீங்க அவங்களோட வீட்டில் அமர்ந்து வேலை செஞ்ச உங்களோட பொஸ்ஸா வந்துட்டு போன இந்த தாயே ஏங்கி அழுதன் பின்னால் சொன்னா, அது நான் அந்த வீட்டுல வேலை செய்யல, அது நான் பெற்ற புள்ள, இந்த சொந்த மகன் வந்துட்டு போறான், மாச பணத்தை கட்ட வருவார், என்னோட பேச்சு பேச மாட்டான். அன்பாந்த பிள்ளைகளே, உங்களோட பணம் அல்ல உமக்கு அப்பக்கு முக்கியம், உங்களோட குணம் முக்கியம், உங்களோட இறக்கம் முக்கியம், உங்களோட அரவணைப்பு முக்கியம். அது தாய் தந்தைக்கு கொடுக்காம நீங்க எதை கொடுத்தாலும் அந்த தாய் தந்தையை சமாளிக்க சமாளிக்க. அன்பாந்த பெற்றோர்களை, பிள்ளைகளுக்கு தீனே கொஞ்சம் சேர்த்தி கொடுங்கோ. கொத்துபாவுக்கு வந்தா கூட குழந்தை ஈப்பாட்டி வைங்கோ. இன்னைக்கு வாலிபர் கொத்துபா எங்கே போகுது? சென்ற கிழமை சொல்றாரு, பள்ளிகளை பீச் மாதிரி ஆக்கி வச்சுக்கலாம். நல்லது கேட்கறது இல்ல, ஈமான் வார்த்தை இல்ல, தொழுகையில் ஆதாரம் இல்ல. கண்டி நீக்க சகோதரர்களே, உமாப்பாவை போட்டு நரகத்தை தள்ள மாதிரி தள்ளி கொண்டிருக்கிறாங்க. தீன குடும்பம் எத்தனை லட்சத்துக்கு பேங்க் பேலன்ஸ் வச்சாலும் அதை பிள்ளைகள் தீனோடு அனுபவிச்சா உங்களுக்கு நன்மை வந்து கொண்டிருக்கும். இல்லாண்ட நரகத்தை வெந்து துளையிறதுக்கே அல்லா பாதுகாக்கணும். இந்த பிள்ளைகள நடவடிக்கை தவிர வேறு ஒன்றும் தேவையில்லை சகோதரர்களே. ஒரு வாப்பட ஜனாசாவை யார் தவிரிக்கணும்? மகன் ஆளாக்கிட்டோமா? பிசினஸ் படிச்சு கொடுத்துட்டோம், கம்ப்யூட்டரை கொடுத்துட்டோம், டெக்னாலஜி தெரியும். எந்த மகனுக்கு எந்த ஜனாசா தொழிலிக்கிற லெவல்ல வந்துட்டாரா? மகனை தீன படிச்சு கொடுங்கோ. ஆளுங்களாக ஆக்கணுமா? ஒரு மகனை ஆக்குங்கள். ஆலிமாக இருந்தே, ஹாபிஸாக இருந்தே ஒரு தாயுடைய ஜனாசாவுக்கு ஒரு மகன் தக்பீர் கட்டினான், அல்லாஹ்வுடைய அருஷை நடுங்கிழிக்க போகிறது. அவ்வளவு பாக்கியமான மகன் ஆக்கலாம். ஆனால் சகோதரர்களே, கண் இரத்த கண்ணீர் வடிக்கும் காட்சி என்று தெரிவிக்கப்படுகிறது. சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு வாப்பட ஜனாசாவுக்கு மகன் மது போதையில வந்திருக்கிறார், மது பகுதியில் வந்திருக்கிறார். அவர் சொல்றார், ஏண்ட பேர்ல சொத்தெழுதல்லண்டா, வாப்பட ஜனாசவ அடக்க விட மாட்டேன் நடந்திருக்கிறார். என்ன நிலைமை யோசிப்பார்? இன்னைக்கு நான் சொன்னேன், முதியோர் இல்லங்கள செய்தி ஒரு பக்கமாக இருக்கிறது. சென்ற கிழமைகள் தாய் மனைவிக்கு ஏத்தின் என்று சொல்லி, மனைவிக்கு ஒரு வார்த்தை சொன்னு சொல்லி மனைவியை முன்னால கொண்டு வந்து வச்சு தாயிட கண்ணத்துக்கு ரெண்டு மூணு அரை அரைஞ்சு அரைஞ்சு சகோதரர்களே, தாய் அழுகிறா, தாய் அழுகிறா. உண்மையில நான் இந்த கொத்துபாவை கூட தயாரித்தது ஒரு பசாரில ஒரு தாய் ஓடுறா, என்ன புடிங்க மகான், என்ன புடிங்க மகான் பார்த்தா முன்னால மகன் விரட்டி அடிச்சுக்கிறான். தாயில கண்ணிருந்து அப்படி ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, இப்படியான சோதனைகள் ஏன் வருகிறது? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தை வளர்க்கணும், கொடுக்க வேண்டிய தீனை கொடுக்கணும், பின்னால தூக்க வேண்டி வந்தாலும் தூக்கி பார்க்கணும். சொன்னாங்க ஒரு பிளேட் இருந்து சாப்பிடுறதுக்கு கூட ஏனாண்டு சொன்னாங்க. உமாவோட ஏன் என் தாய் பார்த்த ஒரு பருத்து சாப்பாட்ட அவ விரும்பி அந்த சாப்பாட்டை நான் எடுத்து சாப்பிட்டேன்டா. தாயிட மனசு நோகமே அந்தளவு கூட நான் தாயை நோவிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. சகோதரர்கள் எதிரி அவங்க சொல்றேன், மூணு பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு தந்தை முதியோர் இல்ல செய்கிறார். ஒரு கோழி இல்ல, மூணு மகன்மாரும் மூணு நாட்டுல சிட்டிசன் கண்ணியமா சிறப்பா உயர்வா இருக்கிறாங்க. சகோதரர்களே, அந்த வாப்ப சொல்றாரு, என் பிள்ளைகள் என்னோட பேச்ச கட்டி பரவல்ல, என் பிள்ளைகள் நான் கண்ணியமா அழகா சந்தோஷமா வளர்த்தெடுத்துகிறேன், இன்னைக்கு ஆளாயிருக்கிறாங்க, மூணு நாட்டுல இருக்காங்க, பரவாயில்ல, எனக்கு ஒரு பணம் அனுப்புறதும் இல்ல, ஆனா நான் இந்த பிள்ளைகள ரெஸ்பெக்டா கண்ணியமா வளர்த்து வச்சேன், இந்த பிள்ளைகளுக்காக நீ யாத்தையும் கையேந்தல்ல, சொத்து சொத்தா வாங்கி கொட்டினேன், தேவையான உப்பெல்லாம் அள்ளி கொட்டினேன், ஆனா எனக்கு ஒரு பயம் உண்டுகிது, என் மகன்மார் மையத்துக்கு வரலாற்றி கூட பரவாயில்லை, என் கப்பன் கவர்மெண்ட் கப்பனா விரும்பாண்டு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்றார். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. சந்தர்ப்பம் எப்பயுமே இல்லை. இந்த கண்ணில்லாத அந்த புள்ள, கண்ணுல கண்ணில்லாத அந்த தாய், தாய் அந்த மகன் விரட்டினாலே, ஒரு உதாரண கதையில சொல்லுவாங்களே, விரட்டி வேணாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு கடைசிக்கு தாய வைத்தியசாலைக்கு வந்து பார்க்க வாரா. வரும்பொழுது வீட்டுக்கு கடிதத்தை எடுத்து பார்த்த மகனே, நீ கண்ணில்லாததுக்காக வேண்டிய நினைப்பினாய், இந்த கண்ணுக்கு என்ன நடந்தது ஒரு தடவை கூட கேட்டியா? மகனே, ஓண்ட முகத்திக்கிற கண்ணு இந்த கண், நீ பிறக்கும் பொழுது கண்ணில்லாம பிறந்த உனக்கு கண் தந்தேன், இப்படி அந்த கண்ணால என்ன பார்க்க மறுத்தாய், பரவாயில்ல, கடைசி நிறுத்த வாழ்றேன், கடைசி செகண்ட் இருக்கிறேன், நீ கடைசியா வந்து நீ என்ன பாரு என்பதாக சொல்லி இறுதி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருந்த தாயை வைத்தியசாலைக்கு பார்க்க போன நேரத்திலே தாயுடைய உடம்பில் உயிர் போய் வெள்ளையால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொத்துபாவம் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் சகோதரர்களே. இது ஒரு பயானா எடுக்காதீங்க. உமாவாப்ப இல்லாட்டி என்ன செய்யறது கேட்ட கேள்விக்கு பதிலாக சொன்னாங்க, துவா செய்யோ இஸ்திஃபார் செய்யும் உமாப்பட, அவங்களோட உறவுகளோட நல்ல முறை இல்லாதீமா, அந்த உறவுகளோட நல்ல முறையில நடந்துக்கோங்கோ சொன்னாங்க. அவங்க வாக்குகள் கொடுத்திருந்தா அதை நிறைவேற்றுங்கள், அவர்களுடைய நட்புகளோடு இக்ராம் செய்து கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக இல்லாதவர்களுக்கு ஐந்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அவருடைய பேர்களே சதகாக்களை செய்வோம். அந்த உமாப்பட கபரை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாங்க. யார் எங்களோட பாவங்களை மன்னிச்சுட்டால்தான் பாவங்களை மன்னிப்பாயாது. யார் அவர்கள் யாரெல்லாம் கபராளிகள் ஆயிட்டாங்களோ அவனோட கபறுகளை சுருக்கத்தின் பூஞ்சொலியாக ஆக்குவாயாக, விசாலமான கபராக ஆக்குவாயாக, நல்லடியாரின் கபராக ஆக்குவாயாக, மனம் வீசும் கபராக ஆக்குவாயாக. தாயை விட இரக்கம் காட்டக்கூடிய ரஹ்மானே, தனிமைக்கு வந்து விட்டார்கள் யாருலா, நாங்க அழுதா எழுதி பார்த்தாமே அல்லா, நாங்க திருச்சா சந்தோஷப்பட்டாமே அல்லா, அவங்க மண்ணுக்குள் இருந்து சிரிக்கிறாங்களோ அழுகிறாங்களோ தெரியாது. அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. ஓதுவதாக இருந்தாலும் இந்த கொத்துபாவை கேட்பதாக இருந்தாலும் அவர்கள் செய்த நலவுகள் யாருலா, அவங்க தான் எனக்கு உங்களை சொல்லி தந்தா யாருலா, உன்னை பற்றி அறிமுகம் செய்து வைத்தவர்கள் எனது பெற்றோர்கள் யாருலா, கலிமாவை சிறிய வயதிலே பாடமாக்க வைத்தார்கள் யாருலா, சரியத்தின் மகத்துவத்தை தந்தார்கள் யாருலா, பொறானை படிக்க வைத்தார்கள் யாருலா, அவர்களை பாக்கிய வாங்கலாக ஆக்குவாயாக. அவர்களுக்கு தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்கிறோம் ரஹ்மானே, அவர்களை நல்ல முறையை பார்க்கிறோம் யாருலா, அவர்களுக்கு கொலை செய்ய மாட்டோம் யாருலா, அவர்கள் நோய்கள் நோயாளியை குணப்படுத்திடுவாயாக, கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக, பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. உம்மா அப்பாவோட சொருக்கம் அடைந்து பிள்ளைகளாக ஆக்கி வைச்சிருயாள்லா, எங்களோட பாவங்களை அவனோட பாவங்களை மன்னிச்சிருயாள்லா, எங்களை அவனை கஷ்டத்துல போட்டுதாரே, எங்களோட உமா அப்பா பார்த்த நல்ல பிள்ளைகளாக ஆக்கி வைப்பாயாக. யார் எங்களோட பிள்ளைகளை வச்சு எங்களோட முகத்தை கரை பூசிடாதே அல்லா, அவங்களுக்கு
தத்துவாசிர பெற்றோராயங்களை ஆக்கிடாதே அல்லாஹ். இந்த பிள்ளைகளை சாலிகானவர்களை ஆக்கி வைப்பாயாக, தக்குவாதாரிகளை ஆக்கி வைப்பாயாக, உம்மா அப்பா பார்க்கக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கும் கொடுப்பாயாக, எங்களோட உம்மா அப்பா விஷயத்தை எங்களுக்கும் தருவாயாக, உம்மா அப்பட முகத்துல கரிபூத்தினி பிள்ளையை எங்களை பிள்ளை ஆக்கிடாதே, கண்களை குளிர்ச்சியின் செல்வங்கள் ஆக்கிடுவாயாக. இத்தனையோ பேர் வேதனைப்படுவாங்க அல்லாஹ், பிள்ளைகளை நினைச்சு கஷ்டப்படுறாங்க அல்லாஹ், நோயாளியா பேசிக்கிறாங்க அல்லாஹ், நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக, எங்களை பிள்ளைகளை சாலிகானவர்களாக்கி தருவாயாக, தீண்டாரிகளாக்கி தருவாயாக, தொழுகையாளிகளாக்கி தருவாயாக, உம்மா அப்பாவல சோவனம் செல்லும் பிள்ளைகளாக எங்களையும் எங்களது பிள்ளைகளை மாற்றித்தரமானே, எங்களை பாவங்களை மன்னிச்சிடுவாயாக, நோய்களை குணப்படுத்திடுவாயாக, நீண்ட ஆயுளை கொடுத்துறையாள்லா, அவங்களுக்கு கண்ணியங்களை கொடுத்துறையாள்லா. நாங்க தவறு செஞ்சிருந்தா ஹொத்துபா முடிந்தே முதல் வேலையா தாய சந்திக்கிறோம், தொலைபேசியில தொடர்பு கொள்றோம், மன்னிப்பு கேட்கிறோம், என்னோட கண்ணீரை கபூல் செய்து, என்னோட உம்மா அப்பட பாவங்களை மன்னிச்சு, அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து, அவங்க சொற்க